Commission.
இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14 தேதி வெள்ளிக்கிழமை, தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 29 தேதி, இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448 ஆண்டு சஃபர் மாதம் 30 தேதி. மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில், உண்மை வாய்மை மெய்மை என மனம் வாக்கு காயத்தால் பொய்யின்றி இருக்க வேண்டும். இவற்றுள் வாய்மை எனப்படுவது பொய் பேசாதிருத்தல் என்பதனை விளக்கும் திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 8 குறளினை பார்க்க இருக்கின்றோம். தீர்த்தமாடுதல் புனிதமன்றும் அதனால் பாவங்கள் தீருமென்றும் புகழ்வாரை மறுப்பது இது. புற உடல் தூய்மையாகுதல் நீராடுவதால் அமையும். அகம் தூய்மையாதல் வாய்மை பேசுவதாலேயே உண்டாகும் என்பதனை விளக்கும் குறள் இது. புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். புறம் தூய்மை நீரான் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். கரையில் நிற்பவனுக்கு கடல் வானத்தை தொடுவது போல தோன்றும். கப்பலில் சென்று பார்த்தால் தான் தெரியும் அது தொடவில்லை தொடர்கிறது என்று. உண்மை முடிவற்றது. நம் அனுபவம் வளர வளர உண்மை துலங்கிக் கொண்டே இருக்கும். எனவே ஒரு நிலையில் உண்மையாக தோன்றாத ஒன்று மற்றொரு நிலையில் உண்மையாக இருப்பதை அறியலாம். இல்லறத்தானுக்கு பற்றுக்கள் மனதின் அழுக்கு அல்ல, ஆனால் துறவிக்கு அழுக்காகும். பற்றை நீக்கி நிலையான உண்மை யாது என்று அறிய முயல்வதே அவன் கடமை. எல்லா வேறுபாட்டையும் விட்டு எல்லோரிடமும் அன்பு கொண்டு பணி செய்வதே உண்மையோடு மனச்சாட்சியோடு பொருந்திய செயலாகும் அவனுக்கு. பற்று எளிதில் நீங்காது. உண்மையில் நாட்டம் கொண்டால்தான் அதற்கு வழிவிறக்கும். வாழ்வில் மறைந்து கிடக்கும் ஆன்மீக உண்மையை அறிய வேண்டும். பரவுவகரத்தாலும் மெய்ஞான விசாரணையாலும் மட்டுமே அதை அறிய இயலும். அந்த அறிவை மனச்சாட்சியாக படியும் போது பற்றுக்கள் மெல்ல மெல்ல நீங்கும். துறவி அடிக்கடி நீராடுவது ஒரு ஆசாரம். அது அகத்தூய்மைக்கு அடையாளமே தவிர அதுவே அகத்தூய்மையாகி விடாது. தண்ணீரால் தூய்மை அடைவது உடம்புதான், உள்ளமல்ல. நீராடுவதும் காவி அணிவதும் புறக்குளம்தான். புறத்தை திருத்துவதால் அகம் திருந்தி விடாது. உள்ளமும் உயிரும் ஆன்மீக உண்மையை அறிந்து உணர்ந்தால்தான் திருந்த முடியும். மெய்யுணர்வு என்று சொல்வது ஆன்மீக உணர்வை உணர்வதே ஆகும். அந்த உணர்வின் முதலும் முடிவும் இறைவனே ஆவான். இல்லறத்தான் அறங்களின் பயனாக இறைவனை காண்பான். துறவியோ ஆன்மீக உண்மையை உணர்ந்து அதனோடு பொருந்தி வாழ்ந்தால் இறைவனை காண்பான். இறைவன் இல்வாழ்வானுக்கு அறக்கடல், துறவிக்கு அருட்கடல். உண்மை ஒன்றே, வேறு வேறு நிலைகள் வேறு வேறு தோற்றம். புறம் தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 8 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அன்பான சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வேளை வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொண்டு, இன்றைய பொழுதும் வளமை போல ஒரு இனிமையான பொழுதாக உங்களுக்கு அமைந்திட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு, வெள்ளிக்கிழமை காலை நிகழ்ச்சிகளில் ஊடே ஒரு சிறிய குட்டி கதை கேட்டு நல்ல சிந்தனைகளை சிந்திப்போம் என்று உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்கு உள்ளே அழைத்து செல்கிறேன். ஒரு நாள் விமானத்தை சுத்தம் செய்யும் பணியாள் ஒருவன் அந்த விமானத்தின் ஓட்டியினுடைய அறையை சுத்தம் செய்கின்ற போது, விமானம் ஓட்டுவது எப்படி என்ற புத்தகத்தினுடைய முதல் தொகுதியை கண்டான். அவன் அந்த புத்தகத்தை கையிலே எடுத்து ஒவ்வொரு பக்கங்களாக புரட்டி கொண்டு வந்தபோது, முதல் பக்கத்திலே இன்ஜினை ஸ்டார்ட் செய்ய சிவப்பு நிற பட்டனை அழுத்துக என்று எழுதியிருந்தது. உடனே அவன் விமானியின் இருக்கையில் அமர்ந்து சிவப்பு நிற பட்டனை அழுத்தினான். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அவனுக்கோ ஒரே குஷியாகியிருந்தது. இரண்டாவது பக்கத்தை புரட்டினான். விமானத்தை நகர்த்துவதற்கு நீல நிற பட்டனை அழுத்துக என்று எழுதியிருந்தது. அவனும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவனாக அப்படியே செய்தான். விமானம் நகர ஆரம்பித்து வேகமாக ஓடத் துவங்கியது. இப்போது அவனுக்கு பறக்கும் ஆசை வந்தது. விமானத்திலே மற்றவர்களைப் போல தானும் பறந்து போக வேண்டும். தானே அந்த விமானத்தை பறந்து போவதற்காக இயக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. மூன்றாவது பக்கத்தை பிறட்டினான். அந்த மூன்றாவது பக்கத்திலே விமானம் உயர பறப்பதற்கு பச்சை நிற பட்டனை அமுக்கவும் என்று எழுதியிருந்தது. உடனே பச்சை நிற பட்டனை அழுத்தினான். விமானம் மேலே எழும்பி பறக்க ஆரம்பித்தது. அவனும் மிகவும் உற்சாகமாக 20 நிமிடங்கள் வானத்திலே பறந்தான். சந்தோஷத்தின் மிகுதியினாலே கவலைகளை எல்லாம் மறந்து வானத்திலே ஆனந்தமாக பறந்து மிகவும் திருப்தி அடைந்தவனாக இப்பொழுது விமானத்தை கீழே இறக்குவதற்கு முடிவு செய்து, அந்த புத்தகத்திலே எந்த பக்கத்திலே அந்த விமானத்தை இறக்குவது பற்றி எழுதியிருக்கிறது என்பதை படிப்பதற்காக புத்தகத்தினுடைய 4வது பக்கத்தை பிரித்தான். அவ்வளவுதான், அவனுக்கு மயக்கம் வந்து கை கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டன. என்ன காரணம் என்றால், அந்த 4வது பக்கத்திலே விமானத்தை எப்படி கீழே இறக்குவது என்பதை கற்றுக்கொள்ள இந்த புத்தகத்தின் 2வது தொகுதியை அருகிலுள்ள புத்தகக் கடையில் வாங்கி படியுங்கள் என்று எழுதியிருந்தது. நம்மிலே பல பேர் நேயர்களே இப்படித்தான் ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் காரை வைத்து இறங்கி அதிலே இருக்கின்ற ஆபத்தை அறிந்து கொள்ளாமல் நாங்கள் அதன் பின்னர் வருந்துவோம். அரைகுறை கல்வி ஆபத்தானது மட்டுமல்ல, அபாயகரமானதும் கூட என்கின்ற சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அனைவருக்கும் இனிய வணக்கங்களை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக சங்கடாமன் நிகழ்ச்சியில் வருவது இளம் தலைவர் நிகழ்ச்சி. நமது இளம் தலைவர்களின் தமிழ் ஆர்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கடாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கடாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இன்றைய இளந்தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க வருகிறார் லீனா சைனி. நௌஷாத் ரசானா தம்பதிகளின் புதல்வியான லீனா சைனியின் பதிவினை கேளுங்கள்.
சங்கடாத மேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். ஒரு சிறு கதையை கூற வந்திருக்கும் நான் லீனா சைனி. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒற்றுமையே தலம். ஒரு காட்டில் ஒரு பெரிய மரத்தில் புறாக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் உணவை தேடி எல்லா புறாக்களும் பறந்து சென்றன. தரையில் நிறைய தானியங்கள் சிதறி கிடப்பதை கண்டன. மகிழ்ச்சியடைந்த புறாக்கள் கீழே இறங்கி தானியங்களை உண்ணத் தொடங்கின. ஆனால் அது ஒரு வேடன் விரித்த வலை என்பதை அவை அறியவில்லை. புறாக்கள் அனைத்தும் வலையில் மாட்டிக்கொண்டன. புறாக்கள் பயந்து சிறகுகளை அடித்தன. அப்போது கூட்டத்தின் வயதான தலைவர் புறா ஒரு யோசனை சொன்னது. நாம் தனித்தனியாக போராடினால் தப்பிக்க முடியாது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில் வலையை தூக்கி கொண்டு மேலே பறப்போம் என்றது. அனைத்து புறாக்களும் தலைவனின் பேச்சை கேட்டு ஒரே பழத்துடன் இறக்கைகளை அடித்து வலையோடு மேலே பறந்தன. வேடன் அதிர்ச்சியோடு பார்ப்பதற்குள் புறாக்கள் வலையுடன் தன் எலி நண்பன் வாழும் இடத்திற்கு சென்றன. எலி தன் கூர்மையான பற்களால் வலையை அறுத்து புறாக்கள் அனைத்தையும் காப்பாற்றியது. ஒற்றுமையே பலம். நன்றி, வணக்கம்.
லீனா சைனியின் அந்த பதிவினை தொடர்ந்து வருவது செல்வி திவ்யா திலீபன், திலீபன் சோன்யா தம்பதியினரின் மகளான திவ்யா திலீபனின் பதிவு ஒன்று, கேட்டு மகிழுங்கள்.
சங்கநாத நேர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் திவ்யா திலீபன். நான் இப்பொழுது சுவாமி விபுலானந்தரை பற்றி பேச போகிறேன். மீன் பாடும் தேர்நாடம் மட்டக்களப்பு பட்டணத்துக்கு தெற்கே உள்ள கேரையம் பதையில் 1892 பங்குனி மாதம் 29 திகதி சுவாமி விபுலானந்தர் பிறந்தார். இவர் தந்தையர் சுவாமி தம்பி, தாயர் கண்ணம்மை. நெய்தலும் மருதமும் நிறைந்த சைவமும் தமிழும் தலை தோங்கும் காரை தீவில் கோயில் கொண்டுள்ள கண்ணக அம்மன் மீது அளவில்லா பக்தி. கல்வித்துறையில் அனைவரும் தமிழ், ஆங்கிலம், சிங்களம் ஆகிய மூன்று மொழிகளையும் கற்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து சிவானந்த வித்யாலயத்தில் மும்மொழிகளையும் மாணவர்கள் பயில ஒழுங்கு செய்த பெருமை விபுலானந்த சுவாமிகளுக்கே உரியதாகும். 1947 ஆணி திங்கள் யாழ்நூல் அரங்கேற்றம் விமரிசையாக நடந்தேறியது. விபுலானந்த சுவாமிகள் இறைவன் எங்கே உள்ளார் என கூறிய கவிதை வரிகளை பார்ப்போம். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியனைக்கு வாய்த்த மலரதுவோ வெள்ளை நிற பூவுமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள தமிழமடி உத்தமனர் வேண்டுவட இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் இருக்கும் வரை முத்தமிழ் வித்தகரான சுவாமி விபுலானந்தரின் திருநாமமும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.
நெல் தமிழ் உறவுகளே, சங்கநாதம் வானொலி எப்போதும் புலம்பெயர்ந்தாலும் தாய் தமிழை மறவாதிருக்கவும் அந்த தமிழ் இருந்தால்தான், தெரிந்தால்தான் எங்கள் தமிழ் கலாச்சாரங்களை எடுத்து செல்ல முடியும். எனவே உங்கள் குழந்தைகளுக்கும் ஆர்வம் ஊட்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் இணைய செய்வீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் நிகழ்ச்சியின் குறை நிறைகளையும் எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை எடுத்து எம்புமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்புகளுக்கு 0212-0229-1916 0212-76-515.
இத்துடன் இவ்வாறு இளந்தளிர் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு புதுவை ராசியாவின் கவிதை ஒன்றினை கேட்க இருக்கிறோம். இத்துடன் இளந்தளிர் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இளந்தளிர் நிகழ்ச்சிக்கு பங்களிப்பு செய்த அனைத்து சிறார்களுக்கும் சங்கநாதம் வானொலியின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதைத் தொடர்ந்து வருவது புதுவை ராசியாவின் கவிதை ஒன்று.
சங்கநாதம் வானொலிக்கு என்றனது காலை வணக்கம். செம்மணியின் கொடுமைகளை சொல்லிவிட வார்த்தையில்லை, சொந்த மண்ணின் சோகமதை கண்டுகொள்ள யாருமில்லை. துன்பநிலை தொழறிதிங்கே, துயர்கொண்ட பூமியாய் ஆனதிங்கே. பெண்ணில் அலங்கா எலும்புகளும் புதை ஒளிகளில் காணுதிங்கே. நீதி சொல்லும் சர்வ தேசமே வந்து பதில் சொல்லுனே. பெண்ணில் அலங்கா எலும்புகளும் புதை ஒளிகளில் காணுதிங்கே. நீதி சொல்லும் சர்வ தேசமே வந்து பதில் சொல்லுனே. இழந்து போன உயிர்களை வீதியெங்கும் தேடி அலையும் எங்கள் உறவுகளின் கண்ணீருக்கு என்ன பதில் இங்கே. நிலைகுலைந்த தமிழினமாய் தலை குனிந்து வாழுகின்றோம். பிணவிரிக்கும் நிலமிங்கே புதை குழியாகி போனதிங்கே. நீதி சொல்லும் சர்வ தேசமே வந்து பதில் சொல்லுனே. பிணவிரிக்கும் நிலமிங்கு புதை குழியாகி போனதிங்கே. நீதி சொல்லும் சர்வ தேசமே வந்து பதில் சொல்லுனே. தாயோடு செய்யுமிங்கே புதைகுழியில் காணுதிங்கே. பால் சுவைத்த பாலகனும் இங்கே என்ன பாவம் செய்ததோ. விழிதெரியா பாவிகளாய் வாழுகிறோம் நாவிங்கே. பாட்டன் பூட்டி வாழ்ந்த மண்ணும் பெயர் மாறி போகுதிங்கே. சர்வதேசமே வந்து பதில் சொல்லுனி. எங்கள் பாட்டம் பூட்டி வாழ்ந்த மண்ணும் பெயர் மாறி போகுதிங்கே. நீதி சொல்லும் சர்வதேசமே வந்து பதில் சொல்லுனி. பள்ளி செல்லும் பிள்ளைகளும் வீடு வந்து சேரவில்லை. தேடிச் சென்ற தந்தை தாயும் சேர்ந்து புதை ஒளியில் காலிதங்கே. நதியற்ற இனங்களாய் வாழுகிறோம் நாம் இங்கே. நீதி கேட்டு அழுதும் கூட எந்த தீர்வும் ஆகவில்லை இங்கே. நீதி சொல்லும் சர்வதேசமே வந்து பதில் சொல்லுனி. நீதி கேட்டு அழுதும் கூட எந்த தீர்வும் ஆகவில்லை இங்கு. நீதி சொல்லும் சர்வதேசமே வந்து பதில் சொல்லுனி. புத்தனின் போதனைகளும் செத்துத்தான் போனதோ, தர்மமும் நீதியும் இருண்டுதான் போனதோ, வாழும் நிலையாவும் இங்கே கேள்விக்குறியானதிங்கே. ஆளும் அரசே நீயும் வந்து நீதி சொல்லாயோ. நீதி சொல்லும் சர்வதேசமே வந்து பதில் சொல்லுனி. ஆளும் அரசே நீயும் வந்து நீதி சொல்லாயோ. நீதி சொல்லும் சர்வதேசமே வந்து பதில் சொல்லுனி. நன்றி.
ஆக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஆக்லாந்து பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பன்மியூர் மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆக்லாந்து பொது நூலகத்திலேயே தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஆக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஆக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV இந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0021-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SVS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ், மனுக்கா சிட்டி, ஆக்லாந்து.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம்தமிழுறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்து.
அடுத்ததாக சங்கநாதம் நிகழ்ச்சியில் தமிழமுதம். தமிழமுதம் நிகழ்ச்சியில் இன்று சிட்னியில் இருந்து கலந்து கொள்கிறார் பிரபல எழுத்தாளரான மாத்தளை சோமு அவர்கள்.
வணக்கம். மலேசியாவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வித்துறையில் உளவியலும் தமிழும் பயின்று கற்றுக் கொடுத்து வரும் முனைவர் கஸ்தூரி அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம்.
வணக்கம் ஐயா.
நீங்கள் உளவியல் படித்திருக்கிறீர்கள், ஆனால் இப்பொழுது தமிழ் விரிவுரையாக இருக்கிறீர்கள். இரண்டுக்குமான தொடர்பு என்ன?
நல்ல கேள்வி. முதலில் நான் ஆசிரியர். 20 ஆண்டுகளாக நீங்கள் சொன்னது போல, அதுவும் தமிழ் மொழியும் மலாய் மொழியும் போதிக்கும் ஆசிரியராக தொடக்கப்பள்ளியில் மலேசியாவில், அது ஜோஹூர் மாநிலத்தில் ஆசிரியராக இருந்தேன். அதன் பிறகுதான் இந்த உளவியல் துறையை நான் கற்ற. கவுன்சிலிங்னு சொல்லுவாங்களே, அதுவும் எஜுகேஷனல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த இரண்டுமே மாஸ்டர்ஸ், பிறகு என்னுடைய முனைவர் பட்டம் பிஹெச்டி அதுலயும் உளவியல் துறையில் எடுத்தேன். இரண்டுத்துக்குமே தொடர்பு உண்டு. இது இரண்டுமே ஒரு ஆசிரியருக்கு தேவையான ஒன்று. இந்த இரண்டு துறையும், அதாவது மொழி பிறகு இந்த உளவியல், இரண்டும் சேர்ந்து இருந்தால் இன்னும் சிறந்த மாணவர்களை நம்மால உருவாக்க முடியும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தைய.
நீங்கள் தமிழ் மொழியை 30 நாட்களில் கற்க முடியும் என்று ஒரு நிலையை உருவாக்குகிறீர்கள், அது பற்றி விவரங்களை கூறுங்கள்.
நிச்சயமாக, அது வந்து என்னுடைய மாணவர்களுக்கிடையே கண்ட சிக்கல். 20 ஆண்டுகளாக ஆசிரியராக இருந்தேன், ஆரம்பத்திலேயே இந்த சிக்கலை பார்த்தேன். குழந்தைகளுக்கு தமிழ் படிப்பதென்றால் கசப்பு, ஏனென்றால் அந்த சொல்லி தரும் விதம், ஆசிரியர்கள் எப்படி போட்டு போறாங்க அப்படின்னுட்டு. சரி, இந்த பிள்ளைகளை எப்படி தமிழை சிரித்து கொண்டே சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற உத்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய அனுபவத்தின் மூலம், பிறகு எக்ஸ்பர்ட்னு சொல்லுவாங்கல்ல அவர்களிடமும் கற்றுக்கொண்டு, பிறகு அதை வந்து எப்படி எளிமையான முறையில குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கலாம், அதுவும் 30 நாட்கள்ல எப்படி படிக்க, தமிழே எனக்கு தெரியுதா, எனக்கு பிடிக்கல, கடினம் அப்படின்னு சொல்ற ஒரு பிள்ளைய எனக்கு தமிழ் பிடிக்குது அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படின்ற அந்த திட்டத்தை உருவாக்குறது மட்டுமல்லாமல், மற்ற இனங்களும், மலாய்க்காரர்கள் மலேசியால இருக்காங்க, சீனர்கள் இருக்காங்க, ஏன் பெரியவர்கள், குழந்தை பருவத்துல எங்க அம்மா அப்பா எங்களுக்கு வந்து தமிழ் பள்ளி கொடுத்துல அனுப்பல, ஆனா எங்க தமிழ் கத்துக்க ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, வயதாகியும் எல்லாருக்குமே எளிய தமிழ் அப்படின்ற முறையில இந்த 30 நாள்களில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டு இந்த உத்தியை நாங்க கண்டுபிடித்து, இது வந்து ஒரு வெப்சைட்டா நாங்க வச்சிருக்கோம். நான் இல்லாட்டினா கூட பரவாயில்ல, வெப்சைட்டை தட்டினாலே போதும், அங்க ஒரு ஆசிரியர் காத்திருப்பாங்க அப்படின்ற முறைதான் யாது.
மற்றும் இணையதளத்தில் குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்காக பாடலோடு கூடிய, ஒளி வடிவங்களோடு கூடிய பலவற்றை நீங்கள் தயாரித்திருக்கிறீர்கள், அது அந்த இணையதளத்தில காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த உத்தி உங்களுக்கு எப்படி தோன்றியது?
நிச்சயமாக, இது என்னன்னா, முதலில் பல ஆய்வுகள் மேற்கொண்ட ஆய்வுகள் மேற்கொள்ளும் போது என்னை வந்து நனி சிறந்த ஆசிரியர் அப்படின்ற அந்த ஒரு பதவிக்கு வந்து என்ன அதுல வந்து எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் சொன்னார், அந்த என்ன பார்க்க வந்த ஒரு அந்த அதிகாரி என்ன சொன்னார்னா, நீங்க சிறப்பா செய்துட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க செய்யற இந்த உத்தி வந்து உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான் நீங்க செய்யறீங்க, நீங்க ரொம்ப தன்னலமா இருக்கீங்க, உலக குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கலாமே அப்படின்னாரு. அப்ப எப்படி உலக குழந்தைகளுக்கு கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கும் போது டிஜிட்டல் தொழில்நுட்பம் தான். அதனாலதான் இந்த வெப்சைட்டை அதுல நாங்க உருவாக்கணும். அந்த வெப்சைட்ல வந்து ஒரு குழந்தை என்னென்ன கத்துக்கணுமோ அது எல்லாமே அதுல இருக்குங்கய்யா. எப்படி வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்றது, படங்கள், பாடல்கள், விளையாட்டுகள், பயிற்சிகள், பாட புத்தகம், என்னென்ன என்னுடைய 20 வருட ஆண்டு கால என்னுடைய அனுபவம் அதுல இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டேயா அந்த வெப்சைட்ல இருக்கு.
அதனுடைய பெயர் என்னன்னு சொல்ல முடியுமா?
30 days தமிழ் வெப்சைட்,
30 நாள் தமிழ் .com. 30 days தமிழ் .com என்ற அந்த இணையதளத்தில் இவற்றை காணக்கூடியதாக இருக்கிறது. இத்தகைய முயற்சியில் உங்களுக்கு திருப்தி, சந்தோஷம் இருக்கிறதா?
ஓரளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அது போயிட்டு பிள்ளைகளுக்கு அது சேர்ந்திருக்கு. பள்ளிக்கூடங்கள்லயும் மலேசியாவில கேக்குறாங்க, இடையில இந்தியாவிலயும் ஆசிரியர்களுக்கு பட்டறைகள் செய்தோம். அப்ப ஆளுங்க, அதாவது மக்கள் கண்களுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஓரளவுதான், அது இன்னும் நிறைய செய்யறது இருக்கு. அதற்காக தான் நம்ம சில பேர் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையில் வந்து இன்னும் குழந்தைகளுக்கு, இப்ப மலாய்க்கார பிள்ளைகள், சீன பிள்ளைகள், அல்லது வெள்ளக்கார பிள்ளைங்க, எந்த பிள்ளைகளா இருக்கலாம், அவங்களுக்கு பேச்சு தமிழ் எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி தமிழ வந்து எளிமையாக பேசுறது, அந்த மாதிரியான உத்திகளும் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம்யா.
ரொம்ப நன்றி, ஒரு அருமையான நேர்காணலை தந்தீர்கள். நன்றி,
மிக்க நன்றி ஐயா.
கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல, அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று.
என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதம் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போமானே.
கூத்தே உன் பெண்மை அழகு. பேராசிரியர் வித்யானந்தன் தயாரித்த இக்கூத்துகள் அன்று யாழ்ப்பாணம், மன்னர், வவுனியா, மட்டக்களப்பு ஆகிய இடங்களுக்கெல்லாம் கொண்டு சென்று அறிமுகம் செய்யப்பட்டன. சென்ற இடமெல்லாம் அந்தந்த ஊர் அண்ணாவிமாரும் கூத்து கலைஞர்களும் இவற்றை பார்த்து பெரும் ஆதரவும் தந்தனர். பாடசாலைகளும் இப்படியான கூத்துக்களை போட ஆரம்பித்தன. அக்காலத்தை கூத்தை பாடசாலை மட்டத்தில் பரவலாக்கிய காலம் என குறிப்பிடலாம். மட்டக்களப்பு கூத்து இலங்கை எங்கனும் அறியப்பட்ட காலங்கள் அவை. அவை பெரிதும் வரவேற்பை பெற்றன. பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து 1965 படிப்பை முடித்து வெளியே வந்தேன். வித்யானந்தன் பாணியில் பாடசாலைகள் சிலவற்றில் செய்யப்பட்ட பாடசாலை நாடகங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தேன். பேராதனை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் மார்க்சிச சிந்தனைகளுக்கு அறிமுகமானேன் என முன்னரே கூறியிருக்கின்றேன். காலனித்துவத்தின் சாதக பாதகங்களையும் தேசியவாதத்தையும் மார்க்சிய பணியில் புரிந்து கொண்டேன். நமக்கான ஒரு பணியுண்டு என்பதையும் அறிந்து கொண்டேன், செயற்பட்டேன். பேராசிரியர் கைலாசபதியின் நெருக்கமான உறவு என்னை வெவ்வேறு திசைகளில் சிந்திக்க வைத்தது. தமிழக மார்க்சிய விமர்சகரான ஆய்வாளருமான நான் வானமாமலியின் நாட்டாரியல் விமர்சன எழுத்துகள் நாட்டார் கதை பாடல்களின் சமூக அடித்தளங்களை புரிய வைத்தன. புராண கதைகளையும் துன்பங்களையும் எப்படி சமகால பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் வகையில் பாவிக்கலாம் என அவர் எழுதிய சில கட்டுரைகள் என்னை கவர்ந்தன. பேராசிரியர் கைலாசபதியும் என்னிடம் எத்தனை நாட்களுக்கு பழைய கூத்துகளுக்கு நிற்கப் போகிறீர், மக்கள் பிரச்சனைகளை கூத்துக்களாக்க இயலாதா என கேட்டு வங்காளத்தில் மக்களது மரபு வழிய நாடக அரங்கான ஜாத்ராவை மக்கள் பிரச்சனை கூறும் நாடகமாக்கிய உத்பால் தத்தையும் மரபு முறையில் அமைந்த சீன ஒபேராவை சீன கம்யூனிஸ்ட் அரங்கும் கலைஞர்களும் மக்கள் போராட்ட நாடக வரம்பியமாக்கிய செய்திகளையும் எனக்கு கற்பித்தார். கூத்து வேறு திசையில் செல்ல வேண்டும் என்பது புலனானது. அச்சமயம் 1965 தினகரன் நாடக விழா மலர் ஒன்றில் நான் எழுதிய கட்டுரைதான் புதிதாக கூத்தெழுதும் முறை என்பது. இக்கட்டுரையை எழுதிய பின் அதனை நான் பேராசிரியர் வித்யானந்தனிடம் காட்டினேன். அவர் அதன் இலக்கணப்படைகளை திருத்தி தந்த பின் என்னிடம் இப்படி கேட்டார், பயணம் வேறு திசைகளில் போகிறதாகும், அது அவர் பெருந்தன்மை. அவர் எனது புதிய போக்கினை தடுக்கவில்லை, என்னை புரிந்து கொண்டார். இக்காலகட்டத்தில் தான் யாழ்ப்பாணத்தில் தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்போராட்டத்தை யாழ் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை தாங்கி நடத்தியது. அந்த மாநாட்டில் மேடையிட கைலாசபதியும் எழுத்தாளர் டேனியலும் எழுத்தாளர்களான ரகுநாதனும் தங்கவடிவேலும் என்னிடம் அம்மாநாட்டில் மேடையிட ஒரு புது கூத்தை கேட்டனர். கூத்தின் உள்ளடக்கத்தை மாற்ற வேண்டும் என்று என் மனதில் திரண்டிருந்த சிந்தனை வடிவம் பெற்றது. அதுவே சாதி அரக்கனை சாய்த்த கதை எனும் வடமோடி கூத்தாகும். அனைவரும் சமமாக வாழ்ந்த சமூகத்தினை சாதி மத நிற அரக்கர்கள் பிடித்துச் சென்று விலங்கிட்டு சிறை வைத்து விடுகிறார்கள். சமுதாயம் காலம் காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிறது. 20ஆம் நூற்றாண்டில் தொழிலாளர் தலைமையில் விவசாயிகளும் புத்திஜீவிகளும் ஒன்று திரண்டு சாதி மத நிற இன அரக்கர்களின் கோட்டை நோக்கி சென்று அதனை தாக்கி உடைத்து அரக்கர்களை சங்கரித்து சமூகத்தின் விலங்கை ஒடித்து சமூகத்தை மீட்கின்றனர். இதனை புதிதாக நானே எழுதினேன். அரசரும் கடவுளரும் வந்த கூத்தில் மக்கள் வந்தனர். வடமோடி கூத்தில் அரசருக்கும் அரக்கர் கடவுளருக்கும் கொடுபட்ட பாடல் ஆடல் யாவும் இங்கு மக்களுக்கும் அளிக்கப்பட்டது. வடமோடி பாத்து கூத்து வடிவம், ஆனால் புதிய உள்ளடக்கம் வேறு, புதிய கூத்து அது. கைலாசபதி இதனை படித்துவிட்டு என்னை முருகையனிடம் அனுப்பினார். முருகையன் ஆலோசனைகளும் தந்து அதற்கு சங்காரம் எனும் நாமகரணமும் செய்தார். சங்காரம் எனும் வடிமொழி கூத்து பிறந்தது. கூத்து உன் பெண்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு
மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.